إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய நரம்பி சகோதரர்களே, முதல் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் மொபைல்கள் கொஞ்சம் சைலண்ட் போட்டுக்கணுங்க, உதவியா இருக்கு. நரம்பி சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பது அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் இறக்கி அருளிய அவனது புனித வேதத்திலிருந்தும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிருந்தும் விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலே இப்படியான அவைகள் அல்லாஹுடைய வானவர்கள் வருகை தரக்கூடிய அவைகளாக, அல்லாஹ்விடத்தில் மிக பெருமையாக பேசப்படுகின்ற இஸ்தாபிக்கப்படுகின்ற அவைகளாக இவ்வாறான அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, நமது உள்ளங்கள் உண்மையிலேயே இப்படியான அவைகளின் பால் தேவையுடையதாக இருக்க வேண்டும். நமது உடல் உடைய வளர்ச்சிக்காகவும், நமது உடலினுடைய அனைத்து அம்சங்களுக்கும் நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதைவிட பல மடங்கு நமது உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, எவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றுவிட்டார். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் ஏதாவது ஒரு அழுக்கு படிந்து விடுகின்ற பொழுது அதை அகற்றுவதற்கு நாம் எந்த அளவு முயற்சிக்கிறோம், அந்த அழுக்கோடு மக்கள் முன்னால் வருவதற்கு நாம் விரும்புவதில்லை. நமக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது, ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி வருகின்ற பொழுது நாம் சிகிச்சை செய்வதற்கு எந்த அளவு அவசரமாக அதற்குரிய முன்னெடுப்புகளை நாம் செய்கிறோம். நறுமை சகோதரர்களை, உள்ளம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய அருளை விட்டு அந்த மனிதன் தூரமாகின்றான். நாம் உள்ளம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது உள்ளத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நறுமை சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஃபில் ஜசதி முதுவா, நிச்சயமாக உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிடும் என்றால் சலுகத்தில் ஜசது குல்லு, உங்கள் உடலும் சீராகிவிடும். வைதா ஃபசதத், அது சீர்கட்டுவிடும் என்றால், அது மோசமாகிவிடும் என்றால் உங்கள் உடலுமே சீர்கட்டுவிடும். அலா வஹியல் கல், அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். எனவே நறுமை சகோதரர்களே, உள்ளம் பல நோய்களுக்கு ஆள்படுகிறது. அந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற இபாதத்துகள், வணக்கங்கள், இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. என் அருமை சகோதரர்களை, இன்றைய நமது தலைப்பை பொறுத்தவரையில் நான் இபாதத் சம்பந்தமாக, இபாதத் தொடர்பாக முடிமான வரை ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என ஆசைப்படுகிறேன். ஏன் நான் இந்த தலைப்பை தெரிவு செய்தேன் என்றால், அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனமாக குறிப்பிடுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் இந்த வசனத்தை பல உரைகளில், பல தடவைகள் செய்யப்படுத்திருப்போம். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனம் மனித சமுதாயம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ரத்ன சுருக்கமாக தெளிவுபடுத்தி விடுகிறது. அப்படி என்றால் நாம் நோக்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலுடைய நோக்கத்தை தான் நாம் சரியாக முதலிலே புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நோக்கம் புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் அதில் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நாம் உலக காரியங்களில் விளங்கி வைத்திருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, மனித சமுதாயம், நானும் நீங்களும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இந்த வசனம் மிக தெளிவாகவே முன்வைத்து விடுகிறது. நான் மனித சமுதாயத்தை படைத்தது என்னை வணங்குவதற்காக, இது நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம். அப்ப இந்த நோக்கத்தை நாம் பிழையாக விளங்கி விடுவோம் என்றால், இந்த நோக்கத்தை நாம் தவறாக புரிந்து கொள்வோம் என்றால், மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் முன்னால் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் என் அருமை சகோதரர்களே, இந்த நோக்கத்தை நாம் மிக தெளிவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை இங்கு தெரிவு செய்தேன். என் அருமை சகோதரர்களே, நாம் அனைவரும் இபாதுகள். இபாத் என்றால் அடியார்கள், அப்த் என்றால் அடிமை, அடியார். உங்களுக்கு தெரியும், நாம் தொழுகையிலே ஓதுகின்ற ஒரு சூரா, ஒரு அத்தியாயம், அது ஒவ்வொரு ரகாத்திலும் அது ஓதப்பட வேண்டும். அதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த அத்தியாயம் அல் குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இதை ஒரு மனிதன், ஒரு அடியான் தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு உடனே பதில் கொடுக்கிறான். அதனுடைய ஒவ்வொரு வசனத்தை ஓதுகின்ற பொழுதும் அடியானுக்கு உடனே பதில் அளிக்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான். இதிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்தை அடியான் ஓதுகின்ற பொழுது, நாம் உன்னையே வணங்குகிறோம், நாம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ள உறவாகும். நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்னது? அவன் நமது ரப், எஜமான், நாம் அவனது அடிமைகள். எனவே அடிமைக்கு அழகு என்னது? தனது எஜமானுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய இபாதுகளாக, அடியார்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் சமூகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் அதிகமானவர்கள், பெரும்பான்மையானவர்கள் இபாதத் என்ற அந்த வார்த்தையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் பார்ப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இபாதத் என்று சொல்லப்படும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளோடு மாத்திரம் இதை ஒரு சுருக்கிக் கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இவைகளும் இபாதத்துகள், அதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஏன்னா இவைகள் அனைத்தும் இஸ்லாத்துடைய தூண்கள். இவைகளும் இபாதத்துகள், வணக்கங்கள். ஆனால் இவர்களுடைய கருத்தின் பிரகாரம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டும்தான் இபாதத்தாக இருக்கும் என்றால், நாம் மேலே ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் இவர்கள் வாழ்நாள் முழுக்க இதையே செய்து கொண்டிருக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நான் மனிதர்களை படைத்தது என்னை வணங்குவதற்காகவே என்று சொல்கிறான்.
வணக்கத்தை இந்த நான்குக்கு மாத்திரம் சுருக்கப்படும் என்றால் இந்த வசனத்தினுடைய அடிப்படை அவன் தனது வாழ்நாள் முழு கைவைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இபாதா என்று சொன்னால் என்ன, அல்ல இபாதா என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற வரைவிலக்கணம் என்ன என்று பார்த்தால், இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வயர்லா மினல் அக்வாலி வல் அமாலி லாஹிரத்தி வல் பாத்தினா. இது அதாவது ஆழமான ஒரு கருத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை, இது ஒரு செறிந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த இபாதத் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒவ்வொரு செயலையும் இது உள்ளடக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருகின்ற ஒவ்வொரு செயலையும் இது உள்ளடக்கும். அந்த செயல்கள் சொல் சார்ந்தவைகளாக இருக்கலாம், செயல் சார்ந்தவைகளாக இருக்கலாம், வெளிப்படையான செயல் சார்ந்தவைகளாக அல்லது உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற செயல்களாக இவைகள் இருக்கலாம். இதுதான் இபாதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம். என் அருமை சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இப்படி ஒரு ஆழமான ஒரு கருத்தையுடைய வார்த்தை தான் இபாதா. ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் இபாதா. என் அருமை சகோதரர்களே, சொல் சார்ந்த இபாதத்துக்கு உதாரணம் கூறுவதாக இருந்தால், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், அல் குர்ஆனை திறந்து ஓதுகிறார், இது சொல் சார்ந்த இபாதத்துக்கு உதாரணமாக சொல்ல முடியும். செயல் சார்ந்த இபாதத்துக்கு உதாரணம் கூறுவதாக இருந்தால் தொழுகை, அதே போன்ற ஹஜ்ஜுடைய கிரிகைகள் செயல் சார்ந்த இபாதத்துக்கு உதாரணமாக கூற முடியும். உள்ளத்தோடு சார்ந்த இபாதத்துக்கு உதாரணம் கூறுவதாக இருந்தால் இந்த அனைத்து இபாதத்துகளுக்கும் அடிப்படை அங்கேதான் இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். அனைத்து இபாதத்துகளும் அனைத்து செயல்களும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு, அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையாக எது இருக்கிறது என்றால் நியத், எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பின்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஒரு அடியான் அல்லாஹுக்கு அப்தாக அடியாராக அடிமையாக அவன் இருந்து கொண்டே இருக்கிறான், அதை விட்டு அவனுக்கு விலக முடியாது. உதாரணத்துக்கு நாங்கள் இந்த நாட்டில் வந்திருக்கிறோம், ஒருவர் நமக்கு கஃபீலாக இருக்கிறார், எனக்கும் எமக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் எக்ரிமெண்ட் இருக்கிறது 2 வருடங்கள், அது முடிந்து விட்டால் அத்தோடு அது என்ன செய்யப்படுகிறது, அந்த ஒப்பந்தம் முடிந்து விடுகிறது, அங்கே தொடர்பு முடிந்து விடுகிறது. நமக்கும் ரப்புக்கும் உரிய தொடர்பு அப்படியா, அது நிரந்தரமான ஒரு தொடர்பாக நாம் அவனது அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சிலர் எப்படி விளங்குகிறார்கள், பள்ளியோடு மாத்திரம் இந்த இபாதத்தை சுருக்குவதற்கு நினைக்கிறார்கள், பள்ளியுடைய வட்டத்துக்குள் மாத்திரம், பள்ளிக்கும் பள்ளிக்குள் வந்துவிட்டால் மாத்திரம் தொழுகை இபாதத், பள்ளிக்கு வெளியில் நாம் சென்று விட்டால் நமக்கு நினைத்த மாதிரி நமக்கு வாழ முடியும், நமது கொடுக்கல் வாங்கல் விரும்பிய மாதிரி நமக்கு அமைத்துக் கொள்ளலாம், நமது தொழிலை நமக்கு விரும்பிய மாதிரி அமைத்துக் கொள்ளலாம், இந்த நமது குடும்ப வாழ்க்கையை நாம் விரும்பிய பிரகாரம் அமைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக இல்லை. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட காலம் நோன்பண்டு வருகின்ற பொழுது அந்த நோன்புடைய காலத்தில் மாத்திரம் அவரோட பக்திமானாக மாறுவார். நோன்புடைய காலம் வந்துவிட்டால் அவர் இந்த நோன்புடைய காலத்தில் மாத்திரம்தான் அவர் அடிமையாக அப்தாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இவைகள் அனைத்தும் பிழையான கருத்துக்கள், பிழையான சித்தாந்தங்கள். குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் சூரத்துல் ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய 99வது வசனம், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், நபியே உமது ரப்பை மௌத்து வரும் வரை வணங்குவீராக, உமது ரப்பை மௌத் மரணம் வரும் வரை உமது ரப்பை வணங்குவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது யாருக்குரிய கட்டளை, நபியை பார்த்து சொல்லப்பட்ட கட்டளை. இது நபிக்குரியது மாத்திரமல்ல, இது நபியுடைய உம்மத்துக்கு இதைவிட பல மடங்கு இது பொருந்தும். என் அருமை சகோதரர்களே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டும். இதுல ஒரு வார்த்தை யக்கீன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையை வைத்துத்தான் சூஃபிகள் தரீக்காவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு விளையாட்டை போட ஆரம்பிக்கிறார்கள். இதுல யக்கீன் என்ற ஒரு வார்த்தை, யக்கீன் என்றால் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் கேட்டிருப்போம். யக்கீன் என்றால் உறுதி. யக்கீன் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்? அரபு மொழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பு உறுதி. உறுதிக்கும் இது பயன்படுத்தப்படும். இவர்கள் எப்படி மொழிபெயர்ப்பார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தை உறுதி வரும் வரை உமது ரப்பை வணங்குவீராக என்றுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். உறுதி வரும் வரை உமது ரப்பை வணங்குமாறு தான் அல்லாஹ் இங்கே கட்டளையிடுகிறான். அப்ப என்ன விளங்குது உங்களுக்கு? அப்ப உறுதி வந்த பிறகு என்ன செய்ய தேவையில்லை, வணங்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கி இருக்கிறதா இல்லையா? உறுதி வரும் வரை உமது ரப்பை வணங்குவீராக என்றுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த சூஃபித்துவம் அதிலிருந்து பிரிந்த இந்த தரீக்காக்கள் எல்லாம் இப்படியான ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தவறான சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் கேட்கலாம், யக்கீன் என்றால் உறுதி என்ற ஒரு பொருளும் இருக்கத்தானே செய்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, காலல் புகாரியு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கால சாலிம் சாலிம் குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள், இங்கே யக்கீன் என்று சொன்னால் அல் மௌத் மரணம். அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக சாலிம் குறிப்பிடுகிறார், இங்கே யக்கீன் என்ற வார்த்தை, உறுதி என்ற வார்த்தை மௌத்தை தான் குறித்து நிற்கிறது என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று இந்த கருத்தை தப்சீர்களை உடைய பல அறிஞர்கள், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், அல் ஹசன், கதாதா, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜெயித், இப்படியான பல அறிஞர்கள் யக்கீன் உறுதி என்றால் மௌத் என்ற பொருளில் தான் இது ஆளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸையும் தருகிறேன். புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ஒரு பெண்மணி உம்முல் அலா, இந்த பெண்ணுடைய இந்த சஹாபிய பெண்ணுடைய பெயர் உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரிய பெண்மணி. மதீனாவுக்கு மக்காவில் இருந்து முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இப்படி வந்ததன் பிறகு நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மக்காவாசியையும் மதீனா வாசியையும் சேர்த்து விட்டார்கள், உற்ற தோழர்களாக சகோதரர்களாக இணைத்து சேர்த்து விட்டார்கள். இதிலே உஸ்மான் இப்னு மக்ளூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, ஒரு நோய் ஏற்பட்டு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். உஸ்மான் இப்னு மக்ளூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்தவுடன் அவர் என்ன செய்யப்படுகிறார், அவரது ஜனாசாவை குளிப்பாட்டி அவர் கஃனிடப்படுகிறார். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு வருகிறார்கள். அப்படி வந்ததன் பிறகு இந்த பெண்மணி வந்து உஸ்மான் இப்னு மக்ளூன் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை பார்த்து, அபஸ் சாயிப் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், வமா யுதிரீகி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை சங்கைப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் அவரை சங்கைப்படுத்தி விட்டான் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், ஃபகுல்து பி அபி அந்த யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹுவின் தூதரே, ஃபமை யுக்ரிமுல்லாஹு, அல்லாஹ் வேற யாரைத்தான் கண்ணியப்படுத்துவான், இவரை கண்ணியப்படுத்தாடின்னு கேட்கிறாங்க. அந்த அளவு அவர பல தியாகங்களை, பல அர்ப்பணிப்புகளை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக செய்தவர் இந்த உஸ்மான் இப்னு மக்ளூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்மா ஹுவ ஃபகத் ஜாஅஹுல் யகீன் என்று சொல்கிறார் அந்த பெண்மணி. என்ன வார்த்தையை பார்க்கிறான் பாருங்க, அம்மா ஹுவ, இவர் இப்பொழுது ஃபகத் ஜாஅஹுல் யகீன், இவருக்கு யகீன் வந்து விட்டது. யகீன் என்னது? மௌத், மரணம் வந்து விட்டது என்று சொல்லி இந்த வார்த்தை இங்க வந்து மௌத்துக்கு யக்கீன் என்ற வார்த்தையை தான் அந்த பெண்மணி இங்க பயன்படுத்துறாங்க. இது ஹதீஸ்ல வருகிறது. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னில அர்ஜுலஹுல் ஹைர், நான் நன்மையை தான் அவருடைய விஷயத்திலே ஆதரவு வைத்தேன் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், மா அத்ரி வஅன ரசூலுல்லாஹ் மா யஃபல் பி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்கள். எனக்கு, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு என்ன நடக்கும், ஏன முடிவு என்ன என்று எனக்கு தெரியாது என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வுமே சத்தியமாக, லா உசக்கி அஹதன் பஅதஹு அபதா, நான் இதற்கு பிறகு யாரையுமே அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது இவர் நல்ல மனிதர் அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலை நான் அதற்கு பிறகு எனது வாழ்நாளில் நான் செய்யவே இல்லை என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸில் நான் தலைப்பில் எதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இந்த யகீன் என்ற வார்த்தை, உறுதி என்ற வார்த்தை இங்கே மௌத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சூஃபித்துவவாதிகள் அந்த வழிகட்ட கொள்கையுடையவர்கள் வைக்கக்கூடிய கருத்து ஒரு முரண் ஒரு பிழையான ஒரு கருத்து என்பதை உங்களுக்கு நிறுவுவதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்ற ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள், சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயம், அதில் நீங்கள் 42 முதல் 47 வரை உள்ள வசனங்களை புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சக்கர் என்ற நரகத்திலே போடப்பட்டவர்களை பற்றி அந்த வருகின்ற வசனத்திலே மா ஸலக்கக்கும் ஃபீ சக்கர், அவரிடம் கேட்கப்படும், நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே தள்ளப்பட்டீர்கள், ஏன் நீங்கள் இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு நுழைக்கப்பட்டீர்கள், ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது காலு அவர்கள் சொல்வார்கள், லம் நகுமினல் முசல்லீன், நாம் தொழக்கூடியவர்களாக உலகத்தில் இருக்கவில்லை, நாம் உலகத்தில் என்ன செய்யல, தொழுகை நாம் நிலைநாட்டவில்லை, வலம் நக்கு நுத்ஈமுல் மிஸ்கீன், நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை, வகுன்னா நஹூலும் நஹூதுமால் ஹாயிலீன், நாம் அதாவது கேளிக்கையோடு கேளிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேளிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இப்படியானவர்களோடு தான் நாம் இருந்தோம், வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், நாம் மறுமையை பொய்ப்பித்தோம், நாம் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், ஹத்தா அத்தானல் யகீன், எதுவரை தெரியுமா, ஹத்தா அத்தானல் யகீன், இந்த இடத்துல யகீனுக்கு நாங்க உறுதி என்று பொருள் கொடுப்போம் என்று சொன்னா, உறுதி வரும் வரை நாம் மறுமையை பொய்ப்பித்தோம், உறுதி வரும் வரை நாம் தொழவில்லை, உறுதி வரும் வரை நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று இங்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் பொருள் பொருந்தி வராது. அப்ப அவங்க அதற்கு பிறகு அப்ப தெரிஞ்சிட்டாங்க சக்கருக்கு வர என்ற ஒரு கேள்வி வரும். அப்ப இங்க யகீன் என்ற வார்த்தை இங்கே எந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், மௌத், நாம் மரணம் வரும் வரை மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், நாம் மௌத்து வரும் வரை தொழாமல் இருந்தோம், நாம் மௌத்து வரும் வரை ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம். ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கை என்பது ஒரு முழுமையான அவகாசம், உதாரணமாக 30 வருடங்கள் அது வரைக்கும் தான் சான்ஸ், அந்த 30 வருடங்களுக்கு பிறகு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படியா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், இல்லை, ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அவகாசம் அல்லாஹ் பார்க்கிறான், இவன் திருந்துகிறானா ஒரு நல்ல மனிதனாக மாறுகிறான் என்பதை அல்ல அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப எனவே இந்த இடத்துல என்ன பொருள் பொருந்தி வருகிறது என்றால் மௌத், மரணம். அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, நீங்கள் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மார்க்கத்தை நான்காக கூறு போட்டவர்கள் தான் இவர்கள், ஷரியத் என்றும் தரீக்கத் என்றும் ஹகீக்கத் என்றும் மாரிஃபத் என்றும் மார்க்கத்தை நான்காக கூறு போட்டார்கள். குர்ஆன் ஹதீஸில் இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. ஷரியத் என்று சொன்னால் இது சாதாரண மக்களுக்குரியது, ஷரியத் என்று சொன்னால் சாதாரண மக்களுக்குரியது, நோன்பு, தொழுக, ஜகாத்து, ஹஜ் இதெல்லாம் யாரு, இது சாதாரண மக்கள் செய்ய வேண்டியவைகள் என்று பிரித்தார்கள், கூறு போட்டார்கள். அதே போன்று தரீக்கத், தரீக்கத் என்று சொன்னால் ஒரு ஷேகிடம் சென்று அந்த ஷேகிடம் பையத்து வாங்கி அந்த ஷேகுக்கு முரீதாக மாறுவது, ஷேகுக்கு முரீதாக மாறிவிட்டால் ஷேகுக்கு முன்னால் ஒரு முரீது எப்படி இருக்க வேண்டும், எழுதி வைத்திருக்கிறார் ஒரு ஜனாசாவை போன்று இருக்க வேண்டும், ஒரு ஜனாசா திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்குமா, ஒரு ஜனாசா ஏதாவது திருப்பி கேள்வி கேட்குமா, ஜனாசா எதுவும் கேட்காது, ஜனாசாவை வந்து கழுவும் பொழுது ஏன் இப்படி கழுவுறீங்க, ஏன் இப்படி பிரட்டி கழுவுறீங்க, ஜனாசா பேசுமா, எதுவுமே ஜனாசா கேட்காது. அப்ப ஒரு ஜனாசாவை போன்று ஷேகுக்கு முன்னால் ஒரு முரீது இருக்க வேண்டும், எதுவும் கேட்கக்கூடாது, முடிஞ்சா மொத்தமா அவனது சிந்தனை அப்படி அடகு வைக்கப்பட்டது, திருப்பி எதுவுமே கேட்க முடியாது, ஷேக் எந்த திக்ர சொல்கிறாரோ அந்த திக்ரைத்தான் செய்ய வேண்டும், ஷேக் தொழ சொன்னால் தான் தொழ வேண்டும், ஷேக் தொழக்கூடாது என்றால் தொழக்கூடாது, ஷேக் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும். இது இரண்டாவது நிலை என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஹகீகத், உண்மை யதார்த்த நிலை என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த யதார்த்த நிலை என்று சொன்னால் என்ன, இதை வந்து அனைவருக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை, இது ரகசியமாக அவர்களோடு வைத்துக் கொண்டு யார் அவனிடம் முறிந்து வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்கு கட்டுப்படும் பொழுது அதை சொல்லிக் கொடுப்பது என்று சொல்லி அதை அத்வைதம் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்கிறோமா இல்லையா, அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற வழிகட்ட கொள்கை, இந்த தவறான கொள்கை, இதை அவர்களுக்கு முன்வைப்பது அல்லாஹ்தான் சிருஷ்டிகளுடைய வடிவிலே இறங்கி இருக்கிறான் என்று இப்படியான ஒரு தவறான கொள்கை அவர்களுக்கு போதிப்பது, அதற்கு பிறகு மாரிஃபத் ஞானம் அப்படி அந்த நிலையெல்லாம் அடையும் பொழுது தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ் இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் பாமர மக்களுக்கு, இதெல்லாம் நமக்கு கிடையாது என்று சொல்லி இப்படி கூறு போட்டவர்கள் யார் என்றால் இந்த சூஃபித்துவவாதிகள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இந்த சித்தாந்தத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இவர்களுடைய பார்வையிலே நபி அவர்களும் ஷரியத்தில் தான் இருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன செய்யல, தரீக்கத்தை அடையல, சஹாபாக்களும் ஷரியத்தில் தான். நபி அவர்கள் மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் கூட, புகாரியை நீங்க எடுத்து பாருங்க, நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி இறுதி நேரத்தில் கூட இரு சஹாபாக்களுடைய தோள்களில் கைகளை போட்டவர்களாக, பாதங்கள் தரையில் இழுபட அவர்கள் கூட்டுத் தொழுகையிலே கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இறுதி நேரம் வரை இந்த தொழுகையை நிலைநாட்டியவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை இதெல்லாம் பாமர மக்களுக்குரியது தொழுகை, இது நமக்குரியதல்ல, இது இஸ்லாமாயது, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என் அருமை சகோதரர், அந்த முந்தைய வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டிய வசனத்தை பாருங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கரில் உங்களை தள்ளியது எது என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னது, காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, தொழாத காரணத்துக்காக இப்படியான ஒரு மிகப்பெரிய வேதனை நாம் சந்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வசனங்களுக்கெல்லாம் இது எப்படி முரண்படுகிறது இந்த சித்தாந்தம், சரியா, இது சாதாரண பாமர மக்களுக்குரியதுதான், நாங்க தொழ தேவையில்ல, நாங்க நோன்பு வைக்க தேவையில்ல, நாங்கெல்லாம் மெஞ்ஞானத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. எப்படி அந்த ஷேக் விரும்பிட்டார் என்று சொன்னா, அந்த ஷேகுடைய திருப்தி கிடைச்சா சொர்க்கம் கிடைச்சிடும், சொர்க்கம் கிடைக்குமா, நரகத்துக்கு தான் போக வேண்டியது. இந்த அதிகாரம் நபிக்கு வழங்கப்பட்டுச்சா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ற, இந்த உள்ளங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா. இவன் என்ன சொல்றான், ஷேக் வந்து உள்ளங்கள் எல்லாம் பண்படுத்துவாரு, அவர் அப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி இவன் போய் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா என்ன, நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துவா, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே உறுதியாக ஆக்கி வைப்பாயாக. யார் கேட்ட துவா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எல்லா நேரங்களிலும் இந்த துவாவை கேட்பார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி ஒரு துவாவை கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது இந்த துவாவின் பிரகாரம், அந்த ரப்புல்லாஹினுடைய கையில். அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கே வழங்கப்படவில்லை என்றால் இவர்கள் இந்த சைத்தானிடமிருந்து இவர்கள் இதை பெற்றிருக்க வேண்டும். நருமை சகோதரர்களை, அபு தாலிப் மரண வேலையில் இருக்கிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய தாவாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியவர் யார் என்றால் நபியுடைய சிறிய தந்தை, நபியுடைய பெரிய தந்தை அபு தாலிப். அந்த அபு தாலிபுடைய மரண வேலை ரசூலுல்லாஹி அவர்கள் கவலை உற்றவர்களாக இருக்கிறார். நம்ம சொல்கிறார்கள், எனது பெரிய தந்தை நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மாத்திரம் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நாளை மறுமையில் இதை வைத்து நான் பேசணும் அல்லாஹ்விடத்தில். அவர் என்ன செய்கிறார், அந்த அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே மரணித்து விடுகிறார், அந்த ஷிர்கிலும் குஃப்ரிலும் மரணித்து விடுகிறார். என் அருமை சகோதரர்களே, உள்ளங்களுடைய அதிகாரம், உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்திருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை மாற்றிருக்கலாமா இல்லையா. என்ன வசனம் அந்த அந்த இடத்துல என்ன வசனம் இறங்கியது, இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த், நபியே நீர் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுவான். சிந்திச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு மனிதர், நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், முழு உலகத்துக்கும் அருட்கொடை, பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர், நாளை மறுமையில் முதலாவதாக எழுப்பப்படக்கூடியவர், முதலாவதாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர், இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்றால் இவர்கள் எங்கிருந்து இவைகளை பெற்றார்கள்? எனவே இவைகள் எல்லாம் தெளிவான வழிகேடுகள். நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவைகள் என்பதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இபாதத் என்பது மூன்று அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இபாதத் மூன்று அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். அந்த மூன்றும் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல் ஹுப் வல் ஹவுஃப் வர் ரஜா. ஹுப் என்று சொன்னால் நேசம், ஹவுஃப் என்று சொன்னால் அச்சம், ரஜா என்று சொன்னால் ஆதரவு. இந்த மூன்றையும் இபாதத் உள்ளடக்கி இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் மொஹப்பத்தும் நேசமும் தான் அவனுக்கு நாம் அடிபணிவதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும். ஏதோ வேண்டா வெறுப்புக்காக ஒருத்தன் இபாதத் செய்யறான்னு சொன்னா அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நறுமை சகோதரர்களே, ஒரு நாட்டை எடுத்து பாருங்க. ஒரு நாட்டுடைய சட்டத்துக்கு, ஒரு நாட்டுடைய ஆட்சியாளருக்கு விரும்பியும் கட்டுப்படுவான், வெறுப்போடையும் கட்டுப்படுவான். இப்படியான இருப்பான், விரும்பியும் கட்டுப்படுவான், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக வெறுப்போடும் கட்டுப்படுவான். இப்படி ஒரு நிலையை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்பது நான் இரண்டாவது கூறிய முறையிலே அமைய முடியாது. அப்படி அமையும் என்று சொன்னால் அதற்கு எந்த பயனும் இல்லை. நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்பது விருப்பத்தோடும் அன்போடும் மொஹப்பத்தோடும் அது இருக்க வேண்டும். அதுதான் இபாதத் வேண்டி நிற்கின்ற முதலாவது அடிப்படை அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது. சொன்னார்கள், எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். கண் குளிர்ச்சி என்று சொன்னா என்ன? உங்களுக்கு விருப்பமானதுல, உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதுல நீங்க முதலிடம் எதை கொடுப்பீங்க, அதுதான் கண் குளிர்ச்சி. உங்களுக்கு நீங்க விருப்பமானவைகளில் அதுல முதலிடம் எதுக்கும் அதுதான் கண் குளிர்ச்சி, அதுதான் அது உயரிய ஒரு கட்டம் அது. அப்ப எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்றால் நபி அவர்கள் இந்த தொழுகை எப்படி நிறைவேற்றினார்கள், இந்த இபாதத்தை எப்படி நிறைவேற்றினார்கள்? நம்மள நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுமை அறுக்க கொண்டு போற மாட்டை கொண்டு போற மாதிரி தான் சிலர் என்ன செய்யறது, பள்ளி கூட்டு போறன்றது, தொழுகிறன்றது. நறுமை சகோதரர்களே, ஏதோ ஒரு சுமையோடும் வெறுப்போடும் இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உண்மையிலே இது இபாதத்துடைய அடிப்படை இங்கே புரிந்து கொள்ளப்படவில்லை. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமீன நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். மூமீன்கள், வமீன நாசி மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹுவை விட்டுவிட்டு இணை கடவுள்களை எடுத்துக்கொண்டவர்கள், பல இணைகளை எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். முஸ்லீம்கள் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில பள்ளிகள், நாம் கூட அனுபவமாக கண்கூடாக பார்த்த விஷயங்கள், சில தரீக்காக்களுடைய பள்ளிகள் எப்படின்னு சொன்னா, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்பு பல அடைமொழிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த பெயரை சொல்லப்படும். அதை சொல்லும் பொழுதே கேட்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. ஆனால் அவருடைய பெயரை சொல்லப்படும் பொழுது அப்படி ஒரு உணர்வோ, அப்படி ஒரு சிந்தனையோ, அல்ல அப்படி ஒரு மாற்றமோ ஏற்படாத ஒரு நிலையை பார்க்கிறோம். டாக்டர் முகமது அல் உரைஃபி என்பவர் தனது அந்த ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாரு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆனால் அடக்கப்பட்ட ஷேகுடைய பெயரும் அந்த ஷேகுடைய அவுலியாவுடைய பெயரிலே சத்தியம் செய்யப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக ஒரு கூட்டம் இருக்கிறது சொன்னால் சிந்திச்சு பாருங்கள், இந்த அளவு நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பேரளவில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், வல்லதீன ஆமனு, இவர்கள் ஈமான் கொண்டார்களோ, இவர்கள் மூமின்களாக இருக்கிறார்களோ, அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹுவை மிக கடுமையாக அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹுவை அனைத்தை விடவும் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நறுமை சகோதரர்களே, இந்த வசனம் மூமீன்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக வரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. எனவே இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் மீது உள்ள மொஹப்பத் விருப்பத்தின் காரணத்தால் அந்த மொஹப்பத் நமக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புக்காக ஒரு சுமை இப்படியாக நாம் இதை செய்வோம் என்றால் இந்த அடிப்படை இங்கே வரவில்லை. குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே பாருங்கள், 5வது அத்தியாயம் 54வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அல்லாஹ் அழைக்கிறான் மூமின்களை அழைத்து, மையர்தத்த மின்கும் அந்தீனிஹி, அவனது மார்க்கத்தை விட்டு யாரெல்லாம் முர்த்தத்தாகி விட்டார்களோ, வெளியாகி விடுவார்களோ, அப்படி வெளியாகும் என்று சொன்னால் ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். இந்த பூமியில யாரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு இல்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வான், மற்றும் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எத்தனை சமூகங்கள் வரலாற்றில் அழிக்கப்பட்டன, எத்தனை சமுதாயங்கள் அழிக்கப்பட்டன, அல்லாஹு தஆலா எத்தனை சமுதாயங்களை உருவாக்கினான். இங்கே சொல்கிறான் ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் மற்றொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்களுடைய பண்புகளை சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான், அதில்லத்தின் அலல் மூமினீன், மூமின்களோடு மிக பணிவாக நடந்து கொள்வார்கள், ஐஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களோடு கடுமையாக அவர்கள் இருப்பார்கள், யுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வார்கள், வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவர்களுடைய பழிச்சொல்லுக்கு பயப்பட மாட்டார்கள், ذلك فضل الله, இதுதான் அல்லாஹ்வுடைய பேரருள், இது அல்லாஹ்வுடைய பேரருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூதீஹி மையஷாலை, நாடியவருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதிலே முதலாவது பண்பாக அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை மற்றொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் சொல்றானா இல்லையா, அதுல முதலாவது பண்பாக அவருடைய பண்பாக அல்லாஹ் சொல்வது அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், அடியார்கள் அல்லாஹுவை நேசிப்பது என்பது கட்டாயம், நாம் நேசிக்க வேண்டும், நாம் அவனை நேசித்தால்தான் நமக்கு நாளை மறுமையில் வெற்றி இருக்கிறது, நாம் அவனை நேசித்தே தான் ஆக வேண்டும். ஆனால் அவன் அடியார்களை நேசிக்கிறான் சொல்கிறானா இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவன் அடியார்களை நேசிக்கிறான் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவன் எந்த தேவை மற்றவன், அவன் மாலிக்குல் முல்க், அவனது கையில் தான் ஆட்சி இருக்கிறது, அவன் தனது அடியார்களை நேசிக்கிறான் என்று சொல்கிறானா இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய அந்த ரஹமத்துக்குரிய ஆதாரம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நர்மை சகோதரர்களே, இபாதத்தில் இருக்க வேண்டிய அந்த அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ் மீது உள்ள முஹப்பத், அதன் காரணத்தால் நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக அதில் இருக்க வேண்டியது அல் ஹவுஃப், பயம், பயம் இருக்க வேண்டும். பயம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனையை நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹுடைய தண்டனையை பயந்தவர்களாக நாம் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அர்ரஜா, அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நாம் ஆதரவு வைத்தவர்களாக இபாதத் செய்ய வேண்டும். இந்த மூன்றும் இபாதத் உள்ளடக்கியிருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, இபாதத் வணக்கம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்குரிய அடிப்படை விதிகள் என்ன, இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன், நேரமும் நெருங்கிவிட்டிருக்கின்ற காரணத்தால். ஒரு இபாதத் வணக்கம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்குரிய விதிகள் என்ன, என்னிடமும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருடம் கேட்கப்படும் என்று சொன்னார். ஏன் நீங்க இபாதத் செய்றீங்க, ஏன் நீங்க வணக்க வழிபாடுகள் செய்றீங்கன்னு கேட்கப்பட்டா நாம் அனைவரும் கொடுக்கக்கூடிய பதில் என்ன, சும்மா டைம் பாஸுக்கு, வேலை இல்லாத்துக்கு, எப்படியா சொல்லுவோம். நாம் இதன் மூலம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, நாளை மறுமையினுடைய வெற்றியை நாம் எதிர்பார்க்கிறோம். இதுதான் இந்த இபாதத்தினுடைய நோக்கம், வேறொரு நோக்கம் இருக்க முடியாது, வேறு யாரை திருப்திப்படுத்தல் என்பது இதில் இருக்க முடியாது. என் அருமை சகோதரர்களே, அப்படியான ஒரு நோக்கம் இந்த இபாதத்தில் இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் நாம் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். எனக்கு என்ன விருப்பம், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன விருப்பம் என்று அவங்களுக்கு தான் தெரியும், அப்படியே இல்லையா. எனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நான் எதை விரும்புவோம், எதை விரும்ப மாட்டேன் என்பது எனக்கு தெரியும், அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான் என்பதை அறிந்தவன் யார், அந்த அல்லாஹ். அல்லாஹு தஆலா வஹியின் மூலம் தனது தூதருக்கு அதை அறிவித்துக் கொடுத்தான். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான் என்பதற்கு நாம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தான் செல்ல வேண்டும். நமது சிந்தனைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால், நாம் மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நாம் இது நல்ல, இது ஒரு நல்ல வணக்கம் தான், இதை செய்யலாம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னா சரி வருமா, எனக்கு வந்து என்ன உணவு பிடிக்கும் என்ன உணவு பிடிக்காது என்னிடத்துல கேட்டு அது செய்தான். அது சிறப்பாக இருக்கும் இல்ல, எனக்கு விரும்பினால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்வா. நரமை சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எதை விரும்புகிறான் என்பதை தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான், நபியாவுடைய ஹதீஸின் மூலம் வழிகாட்டி இருக்கிறான். அப்படி என்று இருக்கும் பொழுது நமக்கு சுயமாக ஒன்றை முடிவு செய்ய முடியாது. அப்படி முடிவு செய்தால் அதன் மூலம் நாம் வழிகேட்டை தான் அடைவோம். எனவே ஒரு இபாதத், ஒரு வணக்கம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு, அது தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், எந்த எல்லா இபாதத்துகளும், அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு அடிப்படை விதிகள் உள்ளன. இதை நாம் ஒவ்வொருவரும் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுல ஒரு அடிப்படை விதி இல்லைன்றாலும் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்பட்டுவிடும். அப்ப இது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாரும் சகோதரர்களே, அதில் முதலாவது அல் இஹ்லாஸ், உள தூய்மை. உள தூய்மை இருக்க வேண்டும். நான் அல்லாஹுக்காக இதை செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் ஆகும். அனைத்து செயல்களும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்றால் அது எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் மூன்று பேரை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்படும். நரகம் மூன்று பேரை கொண்டுதான் நாளை மறுமையில் மூட்டப்படும். யார் அந்த மூவரும்? பாவிகளா? மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள். ஒரு ஷஹீத், உயிர் தியாகி, தனது உயிரை அல்லாஹ்வுடைய வழியிலே அர்ப்பணித்தவர். ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அதை பரப்பியவர், பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். மூன்றாவது ஒரு செல்வந்தர், அல்லாஹ்வுடைய வழியிலே வாரி வழங்கியவர். ஷஹீத் அழைக்கப்படுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு வீரத்தை வழங்கியிருந்தேன் அப்பா, என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது, உனது வழியிலே நான் போர் புரிந்து நான் ஷஹீத் ஆயினேன். நீ சொல்வது உண்மை, ஆனால் அதை நீ எனக்காக செய்யவில்லை. அவனை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள். இப்படி அவன் ஷஹீதுடைய விஷயத்திலே தீர்ப்பளிக்கப்படும். ஒரு ஆலிமுடைய விஷயத்திலே தீர்ப்பளிக்கப்படும். ஒரு செல்வந்தருடைய விஷயத்திலே தீர்ப்பளிக்கப்படும். மிகப்பெரிய இபாதத்துகள் தூக்கி வீசப்படுகின்றன. ஒரே ஒரு காரணம், இஹ்லாஸ் இன்மை, தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்படவில்லை. நான் சொல்கின்ற இந்த ஹதீஸை இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு விபச்சார பெண்மணி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கொடிய பாவத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, நாய்க்கு நீர் புகட்டியதன் காரணத்தால் அவளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வால் அவள் பொருந்திக் கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், நான் இந்த இபாதத்துக்கும் இந்த மூன்று பேருடைய இபாதத்துடைய நிலையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஷஹீத், உயிர் தியாகி, அதை விட ஒரு இபாதத் இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு ஈக்குவல் ஒரு இபாதத்தை கொண்டு வந்து வைக்க முடியுமா? முடியாது. அந்த ஷஹீதுடைய இரத்த துளி விழுவதற்கு முன்பு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். ஷஹீதுடைய அப்படிப்பட்ட தியாகம் அது. ஒரு ஆலிமுடைய தியாகம், ஒரு ஆலிமுடைய சேவை சாதாரண சேவையா? ஒரு செல்வந்தர் வாரி வாரி வழங்குகிறார், சாதாரண விஷயமா? இந்த மூன்றோடும் நான் சொல்கின்ற இந்த செய்தி, நாய்க்கு நீரை புகட்டிய செய்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரெண்டை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த செயல்கள். ஆனா இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்படுது. இந்த செயல்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொன்னா என்ன காரணம்? இஹ்லாஸ் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் இபாதத்தில். எனவே நறுமை சகோதரர்களே, நமது இபாதத்துகள் வணக்கங்கள், அதை செய்வதற்கு முன்னாலும், அதை செய்து கொண்டிருக்கின்ற போதும், செய்து முடித்ததன் பிறகும் நாம் நமது நீயத்தை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இதை ஏன் செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன், இதன் மூலம் நான் எதை எதிர்பார்க்கிறேன்? அது தாவாவுடைய பணிகளாக இருக்கலாம், நாம் ஏழைகளுக்கு செய்கின்ற உதவிகளாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், நாம் கொடுக்கின்ற ஒரு ரியாலாக இருக்கலாம். அனைத்தும், எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக நீய இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம். இது முதலாவது நிபந்தனை, முதலாவது அடிப்படை விதியாக இது இருக்கிறது. இதற்கு உட்பட்டிருக்க வேண்டும் நமது செயல்கள், இபாதத்தில். இரண்டாவது, நபியுடைய வழிமுறையை பின்பற்றி செய்யப்பட வேண்டும். நபியுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் செய்ய வேண்டும். நாம் இது நல்லா இருக்குதானே, இப்படி செஞ்சா என்ன என்றதை கொண்டு வந்து நமது சிந்தனைகளை கொண்டு வந்து இங்க மார்க்கத்தில் நுழைவிப்போம் என்று சொன்னா உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. ஏன்னா மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி தந்து விட்டான். அந்த வழிகளின் மூலம் தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். நறுமை சகோதரர், ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று ஒரு வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை மூமின்களுக்கு இட்டு இருக்கிறான், உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், உங்கள் மீது எப்படி சலவாத் சொல்வது என்பதை கற்றுத்தாருங்கள். ஏன் வந்தார்கள்? அதை நபியிடமிருந்து கற்றால்தான் அதற்கு நன்மை கிடைக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சலவாத் உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? அரபு மொழியில் இருக்கிறார்கள், நபியிடத்திலே வந்து சலவாத்தை கேட்கிறார்கள். ஏன்? மார்க்கம் என்று வந்துவிட்டால் அது குர்ஆன், அடுத்ததாக நபியுடைய வழிமுறை, நபி அவர்கள் சொல்லித்தர வேண்டும், அதுதான் மார்க்கம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படை, இந்த இரண்டு விதிகள், முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவதாக நபியுடைய வழிமுறை, தொழுகையாக இருந்தாலும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சல்லு கமார் ஐது முனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நமது நாடுகள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன இந்தியாவில் கூட, இந்தியாவில் தமிழ்நாட்டு எடுத்தீங்கன்னா ஹனபி மதம் இருக்கும், ஷாஃபி மதம் இருக்கும். இலங்கை எடுத்து பாத்தீங்கன்னா ஷாஃபி தான் அங்க போடப்பட்டிருக்கும். தொழுகை ஷாஃபி என்ற ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கும். இந்த தொழுகை ஷாஃபி என்ற புத்தகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் நியத்து வைக்கக்கூடிய முறையை எழுதி வைத்திருப்பார்கள். முசல்லி ஃபர்லல் துஹ்ரி அர்பா ரகஅத்தின் அதா முஸ்தக்பிரன் இலல் கௌபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா, ஜமாத்தோட மௌமுமன் இல்லாட்டி லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். எல்லா தொழுகைக்கும் அனைத்துக்கு நியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, இதைதான் சிறு பிராயத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஹதீஸுடைய கிரந்தங்கள் இருக்கின்றன, புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாய், அபுதாவுத். இந்த ஏதாவது ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் தொழுகையுடைய பாடத்தில் நபி அவர்கள் தொழுகையில் இப்படித்தான் நியத்து வைத்தார்கள் என்று இந்த வாசகங்கள் இருக்கிறதா? நபி அவங்க இந்த வாசகங்களை கற்றுத்தந்தாங்களா? நோன்பு எடுத்து பார்த்தாலும் நவை தூ சௌமகதீன், இந்த வாசகங்கள் நபி அவங்க கற்றுத்தந்தாங்களா? நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நபி அவர்கள் தொழுகைக்காக வருவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்றுதான் நபி அவங்க மொழியக்கூடிய வார்த்தையாக இருக்கும். நீயத்துக்குரிய இடம் எது? உள்ளம். நீயத்தென்றால் எண்ணுதல், நீயத்தென்றால் எண்ணம். எல்லா இபாதத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற நீயத், எந்த இபாதத்தை நீங்க எடுத்தாலும் சரி, எல்லா இபாதத்துக்கும் ஃபர்லுகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். அதுல முதலிடம் எதுக்கு? நீயத்துக்கு. இந்த நீயத்தை முதலாவதே நபிவழிக்கு மாற்றமாக செய்யப்படுகின்ற ஒரு கவலையான நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இபாதத்தில் நாங்க நினைச்ச மாதிரி முடிவு செஞ்சா அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? அப்ப ஏன் ஒரு தூதர் வர வேண்டும்? ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். ஆனா நமது வாழ்க்கையில அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கோம்? நறுமை சகோதரர்களே, இபாதத்தில் நெருங்குவது என்பது, இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவது என்பது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் மூலமாக மாத்திரம்தான் முடியும். இதை நாம் நமது உள்ளங்களிலே ஆழமாக நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் நபி அவர்கள் முழுமையாக வழிகாட்டி விட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது இபாதத்துகளை இந்த இரண்டு அடிப்படைக்கு உட்படுத்தியவர்களாக நாம் செய்ய வேண்டும். ஒன்று இஹ்லாஸ், அடுத்ததாக நபியுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் செய்தல். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகளை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அடுத்த ஒரே ஒரு அடிப்படை, ஒரு முக்கியமான விதியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன விதி என்று சொன்னால், அதாவது உதாரணமாக பாங்குக்கு முன்பு சலவாத்து சொல்கிறார்கள். பல ஊர்கள் பாத்தீங்கன்னா, பல பள்ளிகள்ல, மஸ்ஜிதுகள்ல பாங்குக்கு முன்பு சலவாத்து சொல்லப்படுது. நாங்க சொல்றோம், பாங்குக்கு முன்பு ரசூலுல்லாஹி அவர்களுடைய சலவாத்து சொன்ன ஒரு நடைமுறை இல்லை. பாங்குடைய ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தால், அந்த பாங்குடைய ஹதீஸ் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து அந்த சஹாபி கனவுல கண்ட ஒரு செய்தியை வந்து நபியிடத்துல சொல்றாரு. அந்த பாங்குடைய வார்த்தைகளை சொல்கிறார் நபி அவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுக்குமாறு சொல்கிறார். அவர் தொழுகைக்காக அழைக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், இவர்கள் நபியுடைய காலத்தில் முஅஸ்ஸின்களாக தொழுகைக்கு அழைப்பு எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய பாங்கிலே முதலாவது வார்த்தை அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைக்கு முன் வேறொரு வார்த்தை இல்லை. ஆனால் நமது ஊர்களில் பார்க்கிறோம் சலவாத் சொல்லப்படுது. சிலவர்கள் பாத்தீங்கன்னா அஸ்தகஃபுருல்லாஹ் அஸ்தகஃபுருல்லாஹ்னு சொல்லப்படுது. சில பாத்தீங்கன்னா சுபஹான அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அப்படி அது அவங்களுக்கு எது தெரியுதோ அப்படி வந்து என்ன செய்யறது சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பாங்குக்கு முன்பு சலவாத் இல்லை, நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை என்றால் சொல்லக்கூடாது என்பதற்கு ஆதாரத்தை வைங்க சொல்றாங்க. சொல்லக்கூடாது என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்க. நறுமை சகோதரர்களை, இபாதத்துடைய விதி என்னவென்று சொன்னால், இபாதத்தை யாரு செய்கிறார்களோ அவர்கள் தான் ஆதாரத்தை காட்டணும். நல்லா விளங்கும். ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை ஒருத்தர் செய்கிறார் என்றால் அதை செய்யக்கூடியவர் தான் அதற்குரிய ஆதாரத்தை என்ன செய்யணும், சமர்ப்பிக்க வேண்டும். உலக காரியங்கள் இருக்கிறது, ஒன்றை இது ஹராம் என்று சொல்கிறார் ஒருத்தர், இது ஹராம் என்று சொல்வதற்கு அவர் கூடாது என்றதுக்கு தான் ஆதாரம் காட்டணும். இது கூடாது என்பதற்கு தான் அவர் என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். இபாதத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் இது. இபாதத்தை பொறுத்தவரை செய்யக்கூடியவர் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். இந்த அன்றாட வாழ்க்கையுடைய விஷயத்தில் இந்த ஹலால் ஹராம் விஷயங்கள் எல்லாம் கூடாது என்பவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்குக்கு முன்பு சலவாத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, வாங்குக்கு பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் பிதாக்கள், இபாதத் என்ற பெயரால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் இதற்கு இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் ஏவாதவற்றை இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்திச்சுவார்களோ அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்கள், இபாதத்தை சரியான முறையில் விளங்கி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்க சொன்னா,